முதல் வாசகம். இதோ நான் வருகிறேன், வந்து உன் அடிவில் குடிக்கொள்வேன். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 1-5 மற்றும் 10-11. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் திரும்பி செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார், ஓடி சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உரையும் மாச்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே சியோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் அடிவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் அடிவில் தங்கியிருப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. என் உயிரான இயேசு. இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் தூதி கையிலே இயேசையா, உன்னன்பை ருசிக்கையிலே ராஜா. உன்னாமம் தூதி கையிலே இயேசையா, உன்னன்பை ருசிக்கையிலே. என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். Alleluia, 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 Alleluia. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளம் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளம் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். Alleluia, Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 43 முதல் உள்ளவை. இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அவர்கள் அஞ்சினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாக இந்த இணையதளத்தின் வழியாக ஒரு நல்ல ஒரு அருட்பொழியை நிறைவேற்றுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் உங்களுக்காக ஜெபிப்பதை நினைத்து மனதார மகிழ்வு கொள்கிறோம். இந்த அருமையான தருணத்தில் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டப்படக்கூடிய செய்தி, இன்றைய நற்செய்தி வாசகங்களும் சரி, இன்றைய வழிபாட்டினுடைய அத்துணை காரியங்களும் சரி, நமக்கு உண்மையாகவே ஒரு நல்ல அருமையான செய்தியை நமக்கு கொடுக்கிறது. என்னவென்றால், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காப்பார் என்பது இன்றைய பதிலுரை பாடலினுடைய வாழ்த்தொழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு நிச்சயமாக இன்றைய நற்செய்தியில் பிரதிபலிக்கிறது என்றால் அது ஒருபோதும் மறைக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் தன்னுடைய முழு கவனத்தையும் ஒருபோதும் சிதறவிடாமல் எப்போதுமே தான் எதற்காக வந்தேன், எதற்காக நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், எதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது என்பதை, தன்னுடைய குறிக்கோளிலிருந்து ஒருபோதும் விலகாதவராக ஆண்டவர் இருப்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதுதான் இன்றைய பதிலுரை பாடலிலும், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காப்பார். இதுதான் ஆண்டவருடைய குறிக்கோள். ஆண்டவர் என்ன, எதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்? தன்னுடைய மக்களுக்காக தான் வந்திருக்கிறேன், தன் மக்களை, எனக்கு என்னால் உருவாக்கப்பட்ட மக்களை காப்பது என்னுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்ததனால்தான் எவ்வளவு பெரிய உச்சத்திற்கு சென்ற போதும், எவ்வளவு பெரிய புகழை அடைந்திருந்த போதும், மக்களெல்லாம் அவர் பின்னால் திரண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கூட தனது குறிக்கோளிலிருந்து கவனத்தை சிதறவிடாது தான் பாடுகள் பட வேண்டும், அந்த பாடுகள் வழியாக மரணத்தை சந்திக்க வேண்டும், அந்த மரணத்தின் வழியாக மீண்டும் உயிர்ப்பை பெறும்போது தான் நான் வந்திருக்கக்கூடிய என்னுடைய குறிக்கோள் நிறைவடைகிறது, அந்த குறிக்கோளை அடையும் போது என்னுடைய மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள், வாழ்வை பெறுகிறார்கள் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருப்பதனால்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் அதை தெளிவாக தன்னுடைய தனக்கு பின்னால் வரக்கூடிய அன்பு சீடர்களுக்கு அதை சிறப்பான விதத்திலே எடுத்துரைக்கிறார். அன்புக்குரியவர்களே, குறிக்கோளிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் தவறாது இருப்பது மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் எதற்கு எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம்? ஏதோ பிறந்தோம், மெந்ததை தின்றோம், விதி வந்தால் சாவோம் என்பதற்காக அல்ல, மாறாக தான் பிறந்திருக்கக்கூடிய ஒரு குறிக்கோளினுடைய அர்த்தத்தை நிறைவு செய்வது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவையாய் இருக்கிறது. எனவே தன்னுடைய குறிக்கோளை ஆண்டவர் உணர்ந்திருந்ததை போன்று ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய குறிக்கோளுக்காக போராடுவது கடமையாக இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். இதற்கு ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். குருத்துவ படிப்பிற்காக குருவாக திருநிலைப்படுத்துவதற்கு ஏறக்குறைய 12 அல்லது 13-14 ஆண்டுகள் கூட சிலருக்கு பிடிக்கும். ஏனென்றால் ஒரு வாழ்வை உருவாக்குவது, ஒரு வாழ்வை பக்குவப்படுத்துவது, ஆண்டவருடைய பணிக்காக, மக்களுக்கான சேவைக்காக, மக்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு சாதாரண மனிதனை ஒரு அருட்பணியாளராக திருநிலைப்படுத்துவதற்காக தயாரிப்பதற்காகத்தான் இவ்வளவு ஆண்டுகள் அது எடுக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அழைக்கப்பட்டோர் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்பது போல ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு தடுமாற்றத்தினாலோ, அல்லது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் இடையூறுகளாலோ, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளாலோ, அல்லது இறைவனுடைய அழைப்பை ஏற்க மனமில்லாது துவண்டு போகக்கூடிய சூழ்நிலையிலாலோ, அல்லது ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சரியான வழிகாட்டுதலாலோ ஒவ்வொருவரும் அந்த அழைத்தலை நிறைவு செய்து கொள்ளுகிறனர், அல்லது அந்த அழைத்தலை விட்டு வேறு பணிகளுக்கு சென்று விடுகின்றனர். அப்படி செல்லும்போது நாங்கள் எங்களோடு என்னோடு முதலாம் ஆண்டு குருவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தவர்கள் ஏறக்குறைய 18 பேர். ஆனால் நாங்கள் இறுதியிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டது 3 நபர்கள்தான். அந்த 3 நபர்களில் ஒருவருக்கு நடந்த நிகழ்வைத்தான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நாங்கள் மெய்யியல் படித்து கொண்டிருந்த போது ஒரு நாள், அதாவது திடீரென்று பல வருடம் முழுவதும் பல நாட்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் திருவிழாக்கள் வரும்போதோ, அல்லது மிகப்பெரிய பண்டிகைகள் கொண்டாடும் போது எங்களுக்கு ஒரு திரைப்படத்தை காட்டுவது செமினரியினுடைய வழக்கம். எனவே அப்படி ஒரு நாள் எங்களுக்கு எங்களை வழிநடத்தக்கூடிய வழிநடத்தினர் தந்தை அவர்கள் சொல்லுகிறார், இன்று உங்களுக்கு திரைப்படம் காட்டப்படும் என்று சொன்னவுடன் அளவில்லா மட்டில்லா மகிழ்ச்சி. எப்படி ஆண்டவரை கண்டவுடன் அந்த இடையர்களும் ஞானியரும் அடைந்த மகிழ்ச்சியை போன்று எங்களுடைய மகிழ்ச்சியும் அப்படிப்பட்ட நாட்களில் கரைபுரண்டு ஓடுவது உண்டு. அது ஒன்று. நாங்களும் அன்றைய நாளில் சொன்னவுடன் அனைத்து பணிகளையும் வேக வேகமாக முடித்துவிட்டு 8 மணிக்கெல்லாம் அந்த தொலைக்காட்சி பெட்டியினுடைய அறைக்கு செல்ல வேண்டும் என்று அவசர அவசரமாக ஓடுகிறோம். அப்படியும் ஒருவர் எங்களோடு திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு சகோதரர் அப்பொழுது சகோதரராக இருந்தார். அவர் ஒரு விதமான ஒரு மருத்துவத்தை செய்வதற்காக, ஒரு எண்ணெயை காய்ச்சுவதற்காக அந்த அடுக்கலையில் சென்று அந்த விறகடுப்பை பற்ற வைத்து அந்த எண்ணெயை தயாரித்து கொண்டிருக்கிறார். அப்போது இங்கிருந்து மேலிருந்து அவருக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது, ஏ பிரதர், டிவி ஆன் பண்ணியாச்சு, படம் போட்டாச்சு என்று சொன்னவுடன் அவர் அங்கிருந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நேராக ஓடி வந்து டிவி காலுக்கு ஓடி வரார். வந்தவுடன் திரைப்படத்தில் அனைவரும் லயித்து போனோம், அனைவரும் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு மணி நேரம் கழித்து ஒரு சகோதரர் வெளியே வரும்போது எங்களுடைய அந்த அடுக்கலையிலிருந்து அந்த கொட்டகை முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இது அப்படின்னு ஓடி போய் பார்த்தா கடைசியில் அவர் விட்டு வந்த அந்த விறகு கட்டைகள் மெதுவாக பற்றி அந்த கொட்டாய் முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அப்போது இருந்த தலைமை தந்தை அவர்கள் அவரை அழைத்து இங்கு இதற்கு யார் காரணம் என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், சாமி, நான் தான் தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டேன், நான் தான் இந்த தப்பை செய்துட்டேன், அப்போ உனக்கு செய்கிற வேலையை விட படம் முக்கியமாக போச்சு என்று சொல்லிவிட்டு அவரை அந்த குருத்துவ படிப்பிலிருந்து வெளியே அனுப்புவதற்காக நாளை காலையில் நீ பொட்டியை கட்டிட்டு போயிடலாம் பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இரவு முழுவதும் அந்த தலைமை தந்தையினுடைய அறைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். காலையில் 5:30 மணிக்கு காலை ஜபம் சொல்வதற்காக தலைமை தந்தை வெளியே வருகிறார். ஏன் பிரதர் நின்றுட்டு இருக்கீங்க, நீங்கள் கிளம்பலாம் என்று சொன்னவுடன் நான் எங்கே செல்லுவேன் என்று கேட்கிறார். இது காலையில் நடந்தது. மீண்டுமாக மதியம் வரை நிற்கிறார், மாலை வரை, இரவு வரை, இப்படி ஒவ்வொரு நாளும் நின்று ஏறக்குறைய 3 நாட்களும் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அவருக்கு தண்ணீர் மட்டும் அப்பப்போது வாங்கி குடிக்கிறாரே ஒழிய மற்றபடி உணவோ தண்ணீரோ வேறு எதையும் அவர் சிந்திக்கவில்லை. அவருடைய குறிக்கோள் இப்போது எதுவாக இருந்தது? எனக்கு உணவு வேண்டாம், விளையாட்டு வேண்டாம், படிப்பு வேண்டாம், நான் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை. இப்போது என்னுடைய குறிக்கோள், நான் ஒரு அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும். நான் தவறு செய்துவிட்டேன், இருப்பினும் அந்த தவறிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மீண்டும் எனது வாழ்வை அமைத்துக் கொள்ளுவேன். விடாப்பிடியான அந்த விடாமுயற்சி அவருக்கு ஒரு வெற்றியை மூன்றாவது நாள் முடிந்த பிறகு எத்தனையோ தந்தையர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒருபோதும் அவன் தலைமை தந்தை அதை கேட்கவில்லை. ஆனால் மூன்று நாட்கள் கழித்து அவருடைய இந்த நிலையான பிடிவாதத்தினால் அந்த இடத்திலேயே அவர் நின்று கொண்டிருக்கிறார். மூன்று நாட்களாக அன்னம் தண்ணீர் உண்ணாது மிக சிறப்பாக தன்னுடைய குறிக்கோளுக்காக காத்திருந்த அவருக்கு இறுதியாக தலைமை தந்தை சொன்ன செய்தி, கோ டு யுவர் ரூம். அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் கேட்ட கேள்வி இதுதான், நான் எங்கே செல்லுவேன், இதுதான் அவர் கேட்ட கேள்வி. அதே போன்று இறுதியாக அந்த பதில், கோ டு யுவர் ரூம் என்று சொன்னவுடன் மீண்டுமாக தொடர்ந்து ஒரு மிகுந்த சிரத்தையோடு படித்து ஒரு 14 ஆண்டுகள் கழித்து அவர் திருநிலைப்படுத்தப்பட்ட போது அன்று இதை பகிர்ந்து கொண்டார். நான் இப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளுக்காக எவ்வளவோ அவமானங்களை, கஷ்டங்களை, கடினங்களை, துன்பங்களை சந்தித்தேன் என்று சொல்லி அவர் சொன்னபோது, அதே போன்றுதான் ஆண்டவர் இதைவிட அதிகமான அளவிற்கு தான் சென்ற இடங்களிலெல்லாம், போதித்த இடங்களிலெல்லாம், பார்த்த இடங்களிலெல்லாம், செய்த இடங்களிலெல்லாம், வார்த்தைகளை சொன்ன இடங்களிலெல்லாம் மக்கள் புகழ்ந்தார்கள். இப்படிப்பட்டவர் மாபெரும் சக்தி படைத்தவராக இருக்கிறாரே. ஏன் நத்தானியால் கேட்கிறார், என் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று. உடன் பயணிக்கக்கூடிய திருத்தூதர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ. அப்படி என்றால் எவ்வளவு ஒரு இழிவுபடுத்தக்கூடிய நிலைக்கு உட்படுத்துகிறார்கள். மற்றும் மக்கள் அற்புதங்களை, அடையாளங்களை கண்டபோது கூட ஆண்டவர் இயேசுவை சாதாரணமாக, இவன் மரியாவின் மகன் தானே, இவருடைய சகோதரர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, இவன் என்ன பெரிய ஆளா என்ற சிந்தனை மக்களுக்குள் எழுகிறது. அப்படிப்பட்ட நிலைகளில் கூட ஆண்டவர் ஒருபோதும் தன்னை மீண்டும் இழந்து விடாத நிலையில் நின்று நிற்கிறார். அந்த மிகப்பெரிய பன்றி கூட்டத்தை வீழ்த்திய பிறகு, அந்த தீயோனினுடைய ஆதிக்கத்திலிருந்து அந்த மக்களை காத்த பிறகு அங்கிருந்து ஓடி வந்து, நீங்கள் எங்களிடத்தில் இருக்க வேண்டாம், இங்கிருந்து செல்லுங்கள் என்று அற்புதங்களை, அதிசயங்களை நடத்திய போது கூட, மக்கள் அவரை ஏற்க மறுத்த போது கூட, ஆண்டவர் தொடர்ந்து தனது பணியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சுற்றி கயவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் சிறந்த பணியை ஏறெடுக்கிறார். ஏன், பாவிகளோடும் இவர் விபச்சாரிகளோடும் பாவிகளோடும் உணவு உண்ணுகிறார் என்று சொல்லி கூட நேருக்கு நேராக அவரை இகழ்ச்சிக்கு உட்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவான் வந்தார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோ மானிட மகன் வந்திருக்கிறார், இவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாது என்ன சொல்லுகிறீர்கள், பெருந்தினிக்காரன், குடிகாரன் என்று சொல்லி என்னை இகழ்ச்சிக்கு உட்படுத்துகிறீர்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களில் கூட தன்னுடைய குறிக்கோளிலிருந்து ஒருபோதும் ஆண்டவர் கீழிறங்கவில்லை. அவருடைய குறிக்கோள் எதுவாக மட்டுமே இருந்தது, ஆயன் தன் மந்தையை எப்படி காக்கிறானோ அதே போன்ற ஆண்டவராகிய நான் என்னுடைய மக்களை காப்பேன் என்ற சிந்தனையில் அவர் நிறைந்திருந்ததனால்தான் இன்றைய நற்செய்தியில் மிக அழகாக அவர் சொன்னதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களுடைய சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் தனது குறிக்கோளை, தன்னுடைய செயல்பாட்டை, தான் வந்திருக்கக்கூடிய காரணத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதற்கு ஆண்டவர் தன் தந்தை இறைவனோடு கொண்டிருந்த தொடர்பு தான் காரணம். எனவே தந்தை இறைவனோடு அவர் கொண்டிருந்த அந்த ஜப உணர்வு, அவரோடு இணைந்திருந்ததனால் அவர் செயல்படுத்திய பல்வேறு விதமான காரியங்கள், இவையெல்லாம் தான் ஆண்டவர் புதுமைகளையும் அளப்பரிய விதமான காரியங்களையும் செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தது, அவருடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு. எனவே ஆண்டவரை போன்று நாமும் நம்முடைய குறிக்கோளில் சிறந்த புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருப்போம். அதற்கு தேவைப்படுவது இறைவனுடைய துணை, ஜபத்துணை. எனவே அதற்கு ஒரு சிறந்த உதாரணம், ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கஷ்டங்களை, கடினங்களை சந்தித்து வந்தவர்தான். ஆனால் அவர் உயர்ந்த நிலைக்கு வந்த பின்னரும், ஒரு அமெரிக்க நாட்டினுடைய மிகச்சிறந்த பதவிக்கு வந்த பின்னரும், அவருக்கு ஏராளமான வீழ்ச்சிகளும் சூழ்ச்சிகளும், அவரை கீழிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரை சுற்றி வந்தவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் கட்சிக்கு உள்ளாகவே அவரோடு இருந்த அமைச்சரவையில் இருந்தவர்கள் கூட அவரை வீழ்த்த நினைத்த போது, அவர் ஒரு முறை உள்ளிருந்து வெளியே வருகிறார். அவரை சந்திப்பதற்காக சில மத தலைவர்களும் சில குருக்களும் அவரை காண்பதற்காக வெளியே இருக்கிறார்கள். அப்போது அவரை பார்த்தவுடன் அவர்கள் எல்லாம் சொன்ன செய்தி, மிஸ்டர் லிங்கன், உங்களை வீழ்த்துவதற்காக உங்களை சுற்றி இவ்வளவு பேர் காத்திருக்கிறார்கள், எனவே நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறீர்கள் என்று தெரிகிறீர்களா, கடவுள் உங்களை கைவிட்டு விட்டார் என்றே நாங்கள் எண்ணுகிறோம் என்று அவர்கள் சொன்னபோது, அதை லிங்கன் மிக அருமையாக உணர்ந்து சொல்கிறார். அவர் ஜபித்து விட்டு வரக்கூடிய அந்த நிலையிலேயே அந்த வார்த்தையை அவர் மிக
சிறப்பான விதத்தில் அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார். சந்திக்க வந்தவர்கள் யார்? கடவுள் மீது அதீத பற்றி கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை, கடவுளே உங்களை கைவிட்டு விட்டது போன்று நாங்கள் உணர்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மிஸ் லிங்கன் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், கடவுள் என் பக்கம் இருக்கிறாரா என்பதற்காக நான் சிந்திக்கவில்லை, மாறாக நான் கடவுள் பக்கம் இருக்கிறேனா என்பதைத்தான் இவ்வளவு நேரம் கேட்டிருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நமது குறிக்கோள் வெற்றி அடைய வேண்டுமென்றால், நமது லட்சிய பாதை வெற்றி பெற வேண்டுமென்றால், நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், தடைகள், நோய்கள் இவை அனைத்திலிருந்து ஒரு வித்தியாசத்தை உணர வேண்டுமென்றால், அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற வேண்டுமென்றால், அதிலிருந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால், நாம் நிச்சயமாக கடவுள் நம் பக்கம் இருக்கிறாரா என்பது சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை, மாறாக நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேனா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நம் ஆண்டவர் கிறிஸ்து தந்தை கடவுளோடு இணைந்திருந்தார். அதனால்தான் அவர் இப்படிப்பட்ட வார்த்தையை தான் படக்கூடிய பாடுகளையும், தான் பட இருக்கக்கூடிய மரணத்தையும், தனக்கு நகழக்கூடிய அத்துணை காரியங்களையும் முன்கூட்டியே உயிர்த்துணரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மிகச் சிறந்த தகுதியை பெற்றவராக இருந்திருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மிகச்சிறப்பாக நாம் அன்னை மரியாவை நினைவு கூறுகிறோம். அன்னை மரியா சனிக்கிழமையிலே அன்னையினுடைய வணக்க நாளாக நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்னை மரியாவும் தன்னுடைய குறிக்கோளில் உறுதியாயிருந்தார். தனக்கு இகழக்கூடிய எல்லா காரியங்களையும் நினைத்து பார்த்து, தான் திருமணத்திற்கு முன்பே இப்படிப்பட்ட கருவுருவாகக்கூடிய நிலைப்பாடு இருந்தாலும், கணவனை அறியாத சூழ்நிலையாக இருந்தாலும், ஊரே என்னை இகழ்ச்சி செய்தாலும், என் கணவனே என்னை விட்டுவிட்டு சென்றாலும், ஒருபோதும் ஆண்டவருடைய பிறப்புக்கு நான் காரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய அதை வேணாம் என்று ஒதுக்கிவிடக்கூடாது என்பதிலே அன்னை மரியா உறுதிப்பாட்டோடு இருந்ததனால்தான், தனது குறிக்கோளிலே உறுதிப்பாட்டோடு இருந்ததனால்தான் அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் மிக அருமையான காரியங்களை எல்லாம் அவருடைய வாழ்வில் வெளிப்படுத்துகிறார். ஒரு நல்ல அருமையான முப்பொழுதும் கன்னியாக, மாசு மறுவற்றவளாக, விண்ணகத்துக்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய மாபெரும் பேச்சை பெறக்கூடியவராக உயர்ந்ததற்கு காரணம் தனது குறிக்கோளில் அன்னை மரியா ஆண்டவரோடு இணைந்திருந்ததனால். எனவே இன்றைய நாளிலே மிகச்சிறப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய குறிக்கோளில் ஆண்டவரோடு இணைந்திருப்போம், நம்முடைய லட்சிய பாதையில் ஆண்டவரோடு இணைந்திருப்போம், நமது வாழ்க்கையில் ஆண்டவரோடு இணைந்திருப்போம், அருமையான வெற்றிகளை எல்லாம் அதன் வழியாக பெறுவோம் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.